நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டாக்டர் ரகுராம்.
வணக்கம். வணக்கம்.
காது வந்து ஒரு மனித உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்?
காது வந்து எங்களோட உடம்புல இருக்கிற அந்த 5 புலன்கள்லயும் ஒரு முக்கியமான ஒரு புலன் அந்த காது. அப்ப நீங்க ஒரு சின்ன வயதுல இருந்து பாக்குறீங்களா, இப்ப ஒரு பிள்ளை பிறந்த உடனே நீங்கள் ஆஸ்திரேலியாலயோ நியூசிலாண்ட்லயோ பிறந்தா பிறந்த உடனேயோ ஒரு டெஸ்டிங் செய்வினம். அது வந்து நியூ போர்ன் ஹியரிங் டெஸ்ட் உண்டு. அப்ப அதுல முதல் பாஸ் பண்ணுவேன் நம்ம. அதுண்ட அந்த பிறந்த உடனே செய்யறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, காது கேட்கிற தன்மை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு தன்மை. ஏனென்றா அவள் காது கேட்கறத வச்சுத்தான் அவளுக்கு லாங்குவேஜ், அதாவது பேச்சுத்தன்மை டெவலப் பண்ண தொடங்கும். அப்ப அவளுக்கு சரியா காது கேட்காட்டி அவளுக்கு அந்த பேச்சுத்தன்மை வர்றது சரியான கடினமா இருக்கும். அதால சின்ன வயதுல இருந்தே காது கேட்கிற தன்மை நல்லா இருக்கணும்னு தொடங்குறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து வர வரத்தான் இந்த காதுல இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, அப்படி இப்படின்ட்டு சின்ன சின்ன வருத்தங்கள் வரக்கூடும். அதுல வர முக்காவாசி வருத்தங்களுமே தண்ட பாட்டுல கியூர் ஆகக்கூடிய வருத்தங்கள் இல்ல, ஒரு சின்ன சின்ன மருந்துகளால கியூர் ஆகக்கூடிய வருத்தங்களாகத்தான் வந்து கொண்டிருக்கும். பிறகு இந்த காது கேட்கிற தன்மையோட சேர்ந்து உங்களோட பேலன்ஸ், அதாவது நீங்கள் என்ன மாதிரி நிக்கிறீங்க, நடக்கிறீங்களா, திரும்புறீங்களா, குனியறீங்களா, நிமிர்றீங்களா, அந்த மூவ்மெண்ட் பெர்சீவ் பண்றது, அந்த மூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு உணர செய்யறது வந்து காதுதான். அப்ப காதுல இருக்கிற அந்த ரெண்டு முக்கியமான சக்தி வந்து ஒன்று காது கேட்கறது, மற்றது உங்களோட மூவ்மெண்ட். அப்ப அந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்டா வேணும். சின்ன பிள்ளைகள்ல இருந்து சரி வயது போன ஆட்களுக்கும் அந்த ரெண்டுமே ஒரு மிக முக்கியமான ஒரு இதா வருது. அந்த ரெண்டும் காதுல இருந்துதான் வருகிறது.
குழந்தைகளை பற்றி சொன்னீர்கள், அந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை காது பற்றிய அந்த சோதனைகள் தோல்வியில் முடிந்தால், அதாவது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு என்று கண்டறிந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும்?
ஓ, அப்ப அது வந்து உங்களோட எந்த நேரத்துல கண்டறியறது பொறுத்து. அப்ப உங்களோட ஹாஸ்பிட்டல்லயே பிறந்த உடனே அவள் அதை பாஸ் பண்ணாட்டி அதை திருப்பி செய்வினம், அந்த திருப்பி செய்ய முக்காவாசி பேரும் பாஸ் பண்ணிடுவினம். அப்படி ஃபெயில் ஆகி வந்தா பிறந்த உடனே வந்துச்சு நம்மண்ட, அப்புறம் அதுக்கான அதுக்கண்டே ஆஸ்திரேலியன் ஹெல்த்ல ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்ப அந்த சிஸ்டத்துக்குள்ள இந்த பிள்ளைகளை போட்டு விடணும். அப்ப என்ன காரணத்துக்காண்டி அவளுக்கு காது கேட்காம போகுதுன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்றது. அப்ப அந்த இந்த இப்ப ஒரு 100 பேரை பாத்தீங்களா, அதுல ஒரு ரெண்டு பேருக்கு தான் இந்த மாதிரியான வருத்தங்கள் வரும். ஆனா நீங்கள் முக்காவாசியான வருத்தங்கள் வர்றது வந்து டோட்டல் ஸ்டேஜ், அதாவது ஒரு 2 வயது 3 வயதுல இருந்து ஒரு 8-9 வயது மட்டும்தான் சின்ன பிள்ளைகளுக்கு காது கேட்கறது என்ன திடீரெண்டு குறையும். ஏனென்றா காதுக்குள்ள தண்ணி வாருன்னு சொல்றது. அது என்னென்னா உண்மையா அந்த காது வந்து வெளிக்காது, நடுக்காது, உள்காதுன்னு பிரிக்கலாம். அந்த நடுக்காதுக்குள்ள உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுதுண்டா, இல்லாட்டி ஒரு சின்ன பிள்ளைக்கு தடிமன் காய்ச்சல் வந்தாலுமே அந்த சளி அந்த காதுக்கு மூக்கும் இடையில இருக்கிற அந்த டியூப், அந்த யூஸ்டேஷன் டியூப்னு சொல்றது, அதுக்குள்ளால காதுக்குள்ள போயிடும். அப்படி போக நீங்கள் ஒரு ஸ்விம் பண்ணி கொண்டு தண்ணீருக்குள்ள இருந்து வெளியால ஆக்குற வெளியால கதைக்கிறத கேட்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்ப ஒரு அடைச்ச தன்மை இருக்கும். அது வெரி காமன், கிட்டத்தட்ட ஒரு 50% மேலான சின்ன பிள்ளைகளுக்கு இது வேற. ஆனா அது வந்தா ஒரு நார்மலா ஒரு 4 அல்லது 6 கிழமையில இருந்து ஒரு 10-12 கிழமைக்குள்ள அந்த தண்ணி போயிட வேணும். அப்படி போகாம இருந்தா தான் அதுக்கு சின்ன ஒரு சர்ஜரி ஒன்று செய்யறது, க்ரோமெத்தன். அது இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா தெர் இஸ் த காமனஸ்ட் ஆப்ரேஷன். அப்ப அதுக்கு நார்மலா என்ன செய்யணும்னா, இப்ப உங்களோட பெற்றோர்களுக்கு வந்து தங்களோட சின்ன பிள்ளைகள கதைக்கிற தன்மை, அதாவது லாங்குவேஜ் பிக்அப் பண்ற அந்த ஸ்கில்ஸ் வந்து குறையும். இப்படி காதுக்கு தண்ணி இருந்தா அப்ப ஒரு 4-5 சொல்லு கதைக்கிற ஒரு சின்ன பிள்ளைனா திடீரெண்டு அதோடயே நிப்பினம், பெருசு சொல்லு கூடாது, இல்லாட்டி அந்த 4 சொல்லும் குறைஞ்சு கொண்டு போக தொடங்கும். அப்படி அந்த லாங்குவேஜ் இல்லாட்டி ஸ்பீச் குறைஞ்சு கொண்டு போகுதுண்டா, முதல் சந்தேகிக்க வேண்டியது காதுக்கு என்ன அடைப்பு இருக்குதோ, காதுக்கு தண்ணி இருக்குதோன்றுதான். அப்ப அப்படி சந்தேகப்பட்டா உங்களோட ஜிபி கிட்ட போனாலும் அவியல் பார்த்து சொல்லிடணும், இல்லாட்டி ஹியரிங் டெஸ்ட் செய்வீங்களா அதுலயும் பார்த்து சொல்லலாம் காதுக்குள்ள தண்ணி இருக்குதோ இல்லையோன்னு. இதுதான் இப்ப நான் ஒரு 100 பிள்ளைகளை ஒரு பார்த்தனண்டா ஒரு 90 பேருக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். காது கேட்காம வரைக்க சிட்டியான ரேரா தான் வெவ்வேறு காரணங்களால காது கேட்கறது குறைவா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு. அதால இதுதான் மெயின் சின்ன பிள்ளைகளுக்கு காது கேட்காம போற காரணம். அதை பற்றி பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க கன காலத்துக்கு பிள்ளைகளுக்கு காது கேட்காம போனா இவன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எஃபெக்ட் பண்ணப்படும் படியா அதை ட்ரீட் பண்றது நல்ல.
வளர்ந்தவர்களுக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் என்னவெல்லாம் இருக்கின்றன?
ஓ, அப்ப வளர்ந்து வந்தப்புறம் காதுல கனகனக்க பிரச்சனைகள் வரக்கூடும். அதுல கொமனா வாரது வந்து அது முக்கியமா எல்லாருக்கும் வர வந்து வயது போக 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 காது கேட்கிற தன்மை குறைஞ்சு கொண்டு போகும். அது வந்து என்ன காரணம்ன்றா உங்களுக்கு அந்த காது கேட்கறதுக்கு உள்ளுக்கு, அதாவது உங்களோட காதுல உள் காதுல கொக்லியன் ஒரு 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 அமைப்பு ஒன்று இருக்குது. அதுல இருக்கிற செல்ஸ், அதாவது அந்த சின்ன சின்ன செல்ஸ் வந்து வயது போக 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 கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். அதாலும் கூட காது கேட்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இது பிரெஸ்பியோக்யூசிஸ், அதாவது வயது போக தண்ட பாட்டில் குறையிற ஹியரிங்னு சொல்லலாம். அதுல ஒரு ஜெனட்டிக் லிங்கும் இருக்குது. அப்ப இப்ப உங்களோட அம்மா அப்பா மேர் 50-60 வயதுலயே காதுல ஹியரிங் ஏற்பட தொடங்கிச்சுனா உங்களுக்கும் அது வாரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கூட இருக்குது. மற்ற மாதிரி வர ஹியரிங் லாசஸ் வந்து கெனகன காரணங்களால வரலாம். அப்ப ஒன்று வந்து உங்களுக்கு அடல்ட்ஸா இருக்கேக்கையுமே காதுக்குள்ள தண்ணி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எல்லாட்டி காதுல ஒரு ஒரு திருப்பி 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 இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்குள்ள ஒரு ஸ்கின் செல்ஸ் மாதிரி வளர தொடங்கலாம். அப்ப அதை சொல்றது கொலஸ்டியோமாண்ட், அப்படியும் ஒரு ப்ராப்ளம் வரலாம். எல்லாட்டி இன்னொரு காமன் ப்ராப்ளம் வந்து ஓட்டோஸ்க்ளரோசிஸ் சொல்றது. அது என்னன்னா உங்களோட நடுக்காதுல இருக்கிற அந்த மூன்று சின்ன காது எலும்புகள் ஒன்றியோடு ஒன்று மூவ் பண்றபடியாத்தான உங்களோட சத்தம் போய் உள்காதுக்கு சேருது. அப்ப அந்த மூன்று எலும்பும் கொஞ்சம் ஸ்டிஃபா வந்தா, அதாவது அந்த மூவ்மெண்ட் குறைஞ்சு போச்சுதுண்டா, அது வெளிப்படுறது வந்து உங்களுக்கு காது கேட்கிற தன்மை குறையும். அப்ப இந்த மூன்று தான் காமனா காது கேட்காம வர்றதுக்கு ப்ராப்ளமா வர்றது அடல்ட்ஸ்ல. அது அதுக்கு அதுக்கும் மூன்றுக்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனா எவ்வளவு எஃபெக்ட் பண்ணிருக்கிறதுன்றதை பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ், இதுகளுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் போய் பார்க்கணும். அப்ப உங்களோட ஜிபிட்ட போய் காட்டி உங்களுக்கு காது கேட்கறதுக்கு குறைவா இருந்துச்சுன்னா அவியல் நார்மலா உங்களை ரிஃபர் பண்ணிவினோம். அப்ப ரிஃபர் பண்ணிக்க நாங்க பார்த்தோம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் போடலாம். அது சர்ஜரி தான் இல்ல, ஹியரிங் எய்ட்ஸும் இருக்கு, சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஆனா இன்னொரு பிக் ப்ராப்ளம் வர்றது வந்து பேலன்ஸ். அப்ப அது ஒரு ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு தலை சுத்துற மாதிரி வந்து நேர பார்த்தா எல்லாம் சுத்துற மாதிரி வரும். அப்ப அதுக்கு மெடிக்கல் டேர்ம் வந்து வேர்டிகோன்னு சொல்றது. அதுக்கும் கனகாரணங்கள் இருக்கு, அதாவது உள்காதுல இன்ஃபெக்ஷன் வந்தாலோ எல்லாட்டி ஒரு மெனியர் டிசீஸ் ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்குது. மற்றது வந்து மைக்ரைன், அதாவது அந்த தலையிடி மாதிரி காதுக்குள்ள வந்தாலும் அந்த தலை சுத்துகள் வர சான்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ரியலி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம். ஆனா அதை வந்து ஒரு மெத்தோடிக்கலா ஒவ்வொன்ற ஒன்றா பார்த்து ட்ரீட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்ப அது தலை சுத்து வந்தா அப்படித்தான் விட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கும் முறையா டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடியதா இருக்கும். இந்த ரெண்டும் தான் ஒரு காமனான ப்ராப்ளம், காது கேட்காம போறதும் மற்றது இந்த பேலன்ஸ் ப்ராப்ளம், அதாவது வெர்டிகோ மாதிரி பேலன்ஸ் ப்ராப்ளம் வர்றதும் தான் காமனா வரும் அடல்ட்ஸுக்கு.
காது கேட்காமல் அல்லது காது கேட்கும் திறன் குறைந்தவர்கள் ஒரு இயந்திரத்தை அணிந்து கொள்வார்கள் அல்லவா? அதை அணியும் போது அவர்களுக்கு பொதுவாக அதை அணிவதால் சிலர் வெட்கப்பட்டு அதை அணியாமல் விடுவது அப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது அல்லவா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா அந்த காது கேட்காம இருக்க, அதாவது இப்ப உள்காதால காது கேட்காம போனாலோ உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்ல போனா ஹியரிங் எய்ட்ஸ் தான். அதாவது அந்த இயந்திரங்களை போடுறது, அது வந்து உங்களோட எவ்வளவு ஆம்பிளிபிகேஷன் வேணுமென்றதை பொறுத்து அந்த இயந்திரங்கள் உங்களோட ஆடியோலஜிஸ்ட், அதாவது அந்த ஹியரிங் டெஸ்ட் செய்யறாக்கள் டிசைட் பண்ணி சொல்லுவேணும். ஆனா அது உண்மையா வந்து ஒரு ஒரு ஹியரிங் எய்ட் தான். அப்ப நீங்க நடக்க கஷ்டப்பட்ட வாக்கிங் ஸ்டிக் பாவிக்கிற மாதிரி அதுவும் ஒரு எய்ட். அது பாவிச்சா உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா கணக்காக்கள் என்ன செய்யறேன்னா போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேண்டி போட்டு அப்புறம் பாவிக்கிறேன், இல்லைன்னா அதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும், காது அடைக்கிற மாதிரி இருக்கும், சில வேக்ஸ், அதாவது உங்களோட காதல வர வேக்ஸ் பில்டப் பண்ணும், அப்படி இப்படின்னா அதெல்லாம் சில சில ப்ராப்ளம்ஸ் வாரது தான். ஆனா அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸால கணக்காக்கள் அந்த ஹியரிங் ஏற பாவிக்காம விட்டுடுவினம். அப்படி பாவிக்காம விடைக்க வந்து உங்களோட ஹியரிங் லாஸ் வந்து வேற ஒன்றும் செய்யறது, அப்போ தண்ட வரல குறைஞ்சோண்டு போகும். இப்ப நீங்கள் ஹியரிங் எய்ட்ஸ் பாவிச்சா உங்களோட ஹியரிங் ஐ ஹியரிங் திறமை, அதாவது உங்களோட காது கேட்கிற தன்மை குறையாம இருக்கும் என்று சொல்ல இயலாது. அது தண்டபாடில குறைஞ்சு கொண்டுதான் போகும். ஆனா இதால உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யற வேலை ஆக்களோட சந்திச்சு கதை கேட்கும், அதில் வந்து ஒரு ஒரு கூடிய லெவல்ல, ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஹெல்ப் பண்றா ஹியரிங் ஐட் தான்.
பொதுவாக நம்மவர்கள் அந்த காட்டன் ஸ்டிக், அதை வைத்து அந்த காதை குடைவார்கள் அல்லவா? அதை பற்றி சொல்லுங்களா, அது அதனால் ஏதாவது தீமை ஏற்படுமா, அல்லது காதை சாதாரண பராமரிப்புக்கு அப்படியான காட்டன் ஸ்டிக்ஸை நாம் பாவிப்பது சரிதானா?
இல்ல, உண்மையா அந்த காட்டன் ஸ்டிக் பாவிப்பது ஒரு ஆபத்துக்கான ஒன்றுதான். ஏனென்றா காட்டன் ஸ்டிக்கின் ஷேப், அதாவது நீங்க அதன் நுனிப்பக்கத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு போல் மாதிரி இருக்கும். அப்ப நீங்க அது காதுக்குள்ள போட்டு குடையேக்க ஒரு கொஞ்சம் வேக்ஸ வெளியால் எடுத்தாலும் அதுல ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னன்னா மிச்ச வேக்ஸ உள்ளுக்கு தள்ளிடுவீங்க. அப்ப அதுல வர ப்ராப்ளம் என்னன்னா உங்களோட காது இயற்கையாவே ஒரு வெளியால் இருக்கிற ஒரு 30% தான் வேக்ஸ் தரும். அப்ப அதுல வர வேக்ஸ் சென்டர் பார்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியால வாரது. அப்படித்தான் கூட காது பில் பண்ணப்பட்டிருக்குது. நீங்க கொட்டன் பாடு யூஸ் பண்ணேக்க அந்த வெளியில இருக்கிற 30% உள்ள கொண்ட வேக்ஸ தள்ளி விட்டீங்களா, அப்புறம் அது சென்டர் பார்ட்ல ஒரு நாளும் வராது. அப்ப அதாவது கணக்கத்தரம் நாங்கள் பாக்குறேன்னா இப்படி வேக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி இப்ப உள்ளுக்கு போய் அடைச்சிடும். அப்புறம் நாங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போய்த்தான் அதை கிளீன் பண்ண வேண்டி வரும். அப்ப அதுக்கு உண்மையா செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க குளிச்சுட்டு வந்த அப்புறம் ஒரு டிஷ்யூவை எடுத்து வெளிக்காத மாத்திரம் துளைச்சி விட்டாலே போதும். உங்களுக்கு வேக்ஸ் கொஞ்சம் கூட கூட பில் பண்ணிச்சுதண்டா அந்த வேக்ஸ சாஃப்ட் பண்றதுக்கு ட்ராப்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ல, வேக்ஸால் செருமால் கணக்க வகையான ட்ராப்ஸ் இருக்கு. அதை போட்டீங்கன்னா சில எண்ணெய் ஒலிவ் ஆயில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டாலே அதை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கினா அது தண்ட வார்த்தை வெளியால வரும். அப்ப அதுகள் வந்து உங்களை பாதிக்காம வேக்ஸ வெளியால எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட். கொட்டன் பட்ஸ் வந்து இப்ப கணக்காக பாவிச்சு ஒரு ப்ராப்ளம் இல்லாம பாவிக்கணும், ஆனாலும் அது ஒரு ரிஸ்கியான பிஹேவியர் தான். என்னடா நீங்க உள்ளுக்கு தள்ளி விட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் செய்யலாது.
அடுத்ததாக வந்து அந்த அதிக சத்தத்தில் இசையை கேட்பது மற்றும் அந்த ஹெட்ஃபோன் போன்றவற்றை பயன்படுத்தி உரத்த சத்தங்களை செவிமடுப்பது போன்றவற்றினால் ஏற்படும் தீமைகள் பற்றி கூறுங்களேன்.
ஓ, இது வந்து ஒரு கூடிக்கொண்டு வர ஒரு ப்ராப்ளம் எங்களோட சொசைட்டியில. ஏனென்றா உங்களோட காதுக்கு வந்து ஒரு அதிசத்தமான சத்தங்கள் கேட்கிற தன்மை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அது உள்காத பாதிக்கும். அப்ப ஒரு சின்ன வயதுல சும்மா சிட்டியான சத்தமா காதுக்குள்ள ஹெட்போன்ஸையோ இயர்போன்ஸையோ போட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஹியரிங்கை அஃபெக்ட் பண்ணி ஹியரிங் லாஸ் குயிக்கா தொடங்க வைக்கும். அதாவது நான் 20-30 வயது பிள்ளைகளே இப்ப காது கேட்கறதங்க குறைஞ்சு கொண்டு வர தொடங்கினோம். என்னன்னா கணக்க சத்தத்துல பாட்டுகளை கேட்டு அதே நேரத்துல டினிட்டஸ் என்ற ப்ராப்ளமும் உதால வரக்கூடும். டினிட்டஸ் என்ற ஒரு இறையிற சத்தம். அப்ப அதாவது காதுல ஒரே ஒரு ஹை பிச்சுல அந்த கிரிக்கெட் மாதிரியோ இல்லாட்டி இலைகள் ஓதுற மாதிரியோ அந்த சத்தம் தொடர்ந்து வந்தோண்டு இருக்கும். இந்த ரெண்டுமே கணக்க சத்தங்களை தொடர்ந்து கேட்கறதால வர ப்ராப்ளம். இப்ப நீங்கள் ஒரு ஒரு வேலை செய்ய வேலைத்தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் ஆஸ்திரேலியால கட்டாயமா ஹெட் மாஸ்க் போட்டுக்கொண்டுதான் வேலை செய்யணும். என்னென்னா அந்த சத்தத்துல வெளியில் இருக்கக்கூடாதுண்டு. அந்த மாதிரி மியூசிக்கையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். தொடர்ந்து சத்தம் கூடி பாட்டு கேட்கறதோ மியூசிக் கேட்கறதோ தவிர்க்கலாம். தவிர்த்தால் உங்களோட காதின் ஹெல்த் நல்லா இருக்கும், ஸ்பெஷலி வென் யூ கெட் ஓல்டர்.
மிகவும் நன்றி ரகுராம்.
நன்றி நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.